அதிகாரம் 37 கல்வியில் மெய்யும் பொய்யும். தேவனுடைய வார்த்தைகளை பார்வையிலிருந்து அப்புறப்படுத்தவும் மனிதருடைய கருத்துக்களை பார்வைக்கு கொண்டு வரவும் தீமையுடனான போராட்டத்தில் சூத்திரதாரி எப்போதும் வேலை செய்கிறான். அதாவது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள், ஏசாயா 30:21 என்கிற தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க கூடாதபடி செய்கிறான். கெட்டுப்போன கல்வி முறைகளினால் பரலோகத்தின் வெளிச்சத்தை மறைத்து போட மிகவும் அதிகமாக அவன் வேலை செய்கிறான். தேவனை ஒப்புக்கொள்ளாத தத்துவங்களை குறித்த யூகங்களும் அறிவியல் ஆராய்ச்சிகளும் ஆயிரக்கணக்கான சந்தேகவாதிகளை உண்டாக்குகின்றன. அறிவியல் ஆராய்ச்சிகளின் விளைவாக படித்த மனிதர்கள் எட்டியிருக்கிற முடிவுகள் இன்றைய பள்ளிகளில் கவனமாக போதிக்கப்பட்டு முழுவதுமாக விளக்கப்படும் போது இப்படி படித்தவர்கள் சரியாக இருப்பார்கள் எனில் வேதாகமும் சரியாக இருக்க முடியாது என்ற உணர்த்துதல் குறிப்பாக கொடுக்கப்படுகின்றது. மனித மனதிற்கு சந்தேகம் மிகவும் கவர்ச்சியானது. சிந்தையை சிறைப்பிடிக்கிற சுதந்திரத்தை வாலிபர்கள் அதில் கண்டு வஞ்சிக்கப்படுகிறார்கள். சாத்தான் வெற்றி அடைகிறான். இளம் மனங்களில் விதைக்கப்படுகிற சந்தேகத்தின் ஒவ்வொரு விதையையும் அவன் போஷிக்கிறான். அது வளர்ந்து கனி கொடுக்க செய்கிறான். விரைவில் தேவ நம்பிக்கையின்மையின் தாராள அறுவடை அறுக்கப்படுகின்றது. மனித இருதயம் தீமையின் பக்கம் இருப்பதினால் சந்தேக விதையை இளம் மனங்களில் விதைப்பது மிகவும் ஆபத்தானது. தேவன் மேலிருக்கிற விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிற எதுவும் சோதனையை எதிர்க்கும் வல்லமையை ஆத்துமாவிடமிருந்து திருடி பாவத்திற்கு எதிரான ஒரே பாதுகாப்பை அப்புறப்படுத்துகிறது. அனுதின வாழ்க்கையில் தேவனுடைய குணத்தை வெளிக்காட்டி அவரை கனப்படுத்துவதில்தான் மேன்மை இருக்கிறது என்று வாலிபருக்கு கற்பிக்கிற பள்ளிகள் நமக்கு அவசியம். நம்முடைய வாழ்க்கைகள் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவருடைய வார்த்தை வழியாகவும் அவருடைய கிரியைகள் வழியாகவும் தேவனை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவ நம்பிக்கை இல்லாத எழுத்தாளர்கள். தேவ நம்பிக்கையற்ற எழுத்தாளர்களின் எழுத்துக்களில் பிரகாசமான சிந்தனை துளிகள் இருப்பதால் கல்வியை அடையும்படி அவைகளை படிப்பது அவசியம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த சிந்தனை துளிகளின் ஆதாரம் யார்? அவர் தேவன். தேவன் மாத்திரமே. அவரே எல்லா வெளிச்சத்திற்கும் ஆதாரமானவர். சத்தியம் அனைத்தும் நம்முடைய கரத்தில் இருக்க சில அறிவார்ந்த உண்மைகளுக்காக தேவ நம்பிக்கையற்றவர்களுடைய எழுத்துக்களில் இருக்கிற அதிகப்படியான தவறுகளுக்குள் நாம் ஏன் சிரமப்பட்டு நுழைய வேண்டும்? தேவனுடைய அரசாங்கத்தோடு எதிர்த்து நிற்கிற மனிதர்கள் சில சமயங்களில் காண்பிக்கிற இந்த ஞானத்தை எப்படி பெறுகிறார்கள்? சாத்தான் தானும் பரலோக மன்றங்களில் கற்பிக்கப்பட்டிருந்தான். அவனுக்கு நன்மையையும் தீமையையும் குறித்த அறிவு இருக்கிறது. அவன் விலையேற பெற்றதை தீமையோடு கலக்கிறான். இதுவே வஞ்சிக்கிறதற்கு அவனுக்கு பலம் கொடுக்கிறது. சாத்தான் பரலோகத்தின் பிரகாசமான ஆடையை போர்த்தி இருப்பதினால் ஒளியின் தூதனாக அவனை ஏற்றுக்கொள்ளலாமா? சோதனைக்காரனுக்கு அவனுடைய முறைகளுக்கு ஏற்ப கற்பிக்கப்பட்டு அவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு அவனுடைய வேலையை ஏற்றுக்கொள்ளும் முகவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு நாம் ஒத்துழைக்கலாமா? ஒரு கல்வியை பெறுவதற்காக அவனுடைய முகவர்களின் எழுத்துக்களை அத்தியாவசியம் என்று நாம் பற்றி கொள்ளலாமா? தேவனை நம்பாதவர்களின் பிரகாசமான கருத்துக்களை பிடித்து கொள்ள செலவிடும் நேரமும் முயற்சியும் தேவனுடைய வார்த்தையின் விலையேற பெற்ற காரியங்களை படிப்பதற்கு கொடுக்கப்படுமானால் இன்று இருளிலும் மரண நிழலிலும் இருக்கிற ஆயிரக்கணக்கானோர் ஜீவனின் ஒளியானவருடைய மகிமையில் களி கூறுவார்கள். சரித்திர மற்றும் இறையியல் அறிவு. கிறிஸ்தவ வேலைக்கு ஆயத்தப்படும்படியாக சரித்திர மற்றும் மத எழுத்துக்களை குறித்த பரந்த அறிவை பெற வேண்டியது அவசியம் என்று அநேகர் நினைக்கிறார்கள். சுவிசேஷத்தை போதிப்பதில் இந்த அறிவு தங்களுக்கு உதவும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் மனிதருடைய கருத்துக்கள் குறித்த பாரமான படிப்பு அவர்களுடைய ஊழியத்தை பலப்படுத்துவதற்கு மாறாக பலவீனப்படுத்தவே முனைகிறது. ஆச்சரியப்படும் எண்ணிக்கையில் சரித்திர மற்றும் சமய அறிவுகளால் நூலகங்கள் நிரம்பி இருக்கிறதை நான் காணும் போது அப்பமல்லாததற்காக ஏன் பணம் செலவிடப்பட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட எழுத்துக்களில் காணப்படுவதை காட்டிலும் அதிகமானதை யோவான் 6 நமக்கு சொல்லுகிறது. ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று கிறிஸ்து கூறுகிறார். யோவான் 6:35-51-47-63. கண்டிக்கக்கூடாத சரித்திர படிப்பு இருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் பள்ளிகளில் புனிதமான சரித்திரம் ஒரு பாடமாக இருந்தது. தேசங்களை அவர் நடத்தின விதங்களை குறித்த பதிவுகளில் யெகோவாவின் அடிச்சுவடுகள் கண்டறியப்பட்டன. அவ்விதமே பூமியின் நாடுகளை தேவன் கையாள்வதை இன்று நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். சரித்திரத்தில் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை நாம் காண வேண்டும். மாபெரும் சீர்திருத்த இயக்கங்களில் தேவனுடைய செயல்பாடுகளை ஆராய வேண்டும். மாபெரும் போராட்டத்தின் முடிவு யுத்தங்களுக்கு தேசங்கள் எவ்விதம் அணிவகுக்கின்றன என்கிற சம்பவங்களின் முன்னேற்றங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட படிப்பு வாழ்க்கையை குறித்த விரிவான கண்ணோட்டத்தை கொடுக்கும். அது சமுதாயத்தின் மாபெரும் சகோதரத்துவத்தில் நாம் எவ்விதம் ஆச்சரியமாக கட்டப்பட்டிருக்கிறோம் என்றும், ஒரு நபரை ஒடுக்குவதும் தாழ்த்துவதும் எவ்வளவு தூரம் அனைவருக்கும் நஷ்டமாயிருக்கும் என்றும், வாழ்க்கையின் உறவுகளையும் சார்புகளையும் குறித்து சிலவற்றை புரிந்து கொள்ள நமக்கு உதவும். ஆனால் பொதுவாக படிக்கப்படும் சரித்திரம் மனிதருடைய சாதனைகளையும் யுத்தத்தில் அவர்களுடைய வெற்றிகளையும் அதிகாரத்தையும் மேன்மையையும் பெறுவதில் அவர்களுடைய சித்தியையும் குறித்ததாகவே இருக்கிறது. மனிதருடைய செய்கைகளில் தேவனுடைய முகவர் பார்வையில் வருவதில்லை. தேசங்களின் எழுகையிலும் விழுகையிலும் அவருடைய நோக்கத்தின் செயல்பாடுகளை சிலரே படிக்கிறார்கள். இறையியல் படிப்புகளும் இன்று படிக்கப்பட்டு போதிக்கப்படுவதில் பெரும்பாலும் மனித யூகங்களை குறித்த பதிவுகளாகவே இருந்து அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துவதாகவே இருக்கிறது. பல வேளைகளில் இத்தனை அதிகமான புத்தகங்களை சேர்த்து வைப்பதன் நோக்கம் மனதிற்கும் ஆத்மாவிற்கும் ஆகாரத்தை பெறுவதல்ல, மாறாக தத்துவ ஞானிகள் மற்றும் இறையியல் வல்லுநரோடு அறிமுகமாகும் பேராவலும் மக்களுக்கு கிறிஸ்தவத்தை கற்றுக்கொண்ட வார்த்தைகளிலும் கருத்துகளிலும் கொடுக்கும் ஆசையுமே. எழுதப்பட்டிருக்கிற எல்லா புத்தகங்களும் பரிசுத்த வாழ்க்கையின் நோக்கத்திற்கு உதவ முடியாது. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என் சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று மாபெரும் போதகர் கூறினார். ஜீவ அப்பம் இல்லாது அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களோடு தொடர்பு கொள்ள உங்கள் அறிவு சார்ந்த அகங்காரம் உங்களுக்கு உதவாது. இந்த புத்தகங்களை படிப்பதால் கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நடைமுறை பாடங்களின் இடத்தில் அவைகளை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். இந்த படிப்பின் விளைவாக மக்கள் போஷிக்கப்படுவதில்லை. மனதிற்கு சோர்வுண்டாக்கும் இந்த ஆராய்ச்சியின் சொற்ப அளவே ஆத்துமாக்களுக்கு வெற்றியுள்ள உழைப்பாளியாக இருக்க ஒருவருக்கு உதவக்கூடிய காரியங்களை கொடுக்கிறது. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி லூக்கா 4:18 இரட்சகர் வந்தார். அவர் தமது போதனையில் எளிய வார்த்தைகளையும் தெளிவான அடையாளங்களையும் உபயோகித்தார். அநேக ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை விருப்பத்தோடே கேட்டார்கள். மார்க்கு 12:37 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் அவருடைய வேலையை செய்ய நாடுகிறவர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற பாடங்களில் ஒரு ஆழ்ந்த கண்ணோட்டம் தேவை. ஜீவனுள்ள தேவனின் வார்த்தைகளே எல்லா படிப்பையும் விட உயர்ந்தது. மக்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஜீவ அப்பத்தை புசிப்பது அவசியம். இது அவர்களுக்கு ஆவிக்குரிய பலத்தை கொடுக்கும். பின்னர் அனைத்து வகுப்பு மக்களுக்கும் ஊழியம் செய்ய அவர்கள் ஆயத்தமாவார்கள். அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்கள். கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையின் சிறந்த வருடங்களின் பெரும் பகுதியை கிரேக்கம் மற்றும் லத்தீன் படிப்பிற்கு கொடுக்கிறார்கள். இந்த படிப்பில் அவர்கள் ஈடுபட்டிருக்கும் போது இந்த மொழிகளை படிப்பதில் அவசியமான பகுதி என்று பொதுவாக கருதப்படுகிற அஞ்ஞான எழுத்துக்களுடைய தீய உணர்வுகளால் அவர்களுடைய மனமும் குணமும் வடிவமைக்கப்படுகின்றன. பாரம்பரியங்களை பரவலாக அறிந்திருக்கிறவர்கள் கிரேக்க சோக கதைகள் முறையற்ற புணர்ச்சிகளாலும் கொலைகளாலும் இச்சையோடு பழிவாங்குகிற தேவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பலிகளாலும் நிரம்பியிருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆதாரங்களிலிருந்து பெறப்படுகிற கல்வி அப்புறப்படுத்தப்படுமானால் உலகத்திற்கு அது மிகவும் மேன்மையாக இருக்கும். தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக்கூடுமோ? நீதிமொழிகள் 6:28. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. 14:4. தேவனுடைய பிரமாணத்தின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களின் போதனைகளினால் வாலிபரின் கல்வி வடிவமைக்கப்படும் போது அவர்கள் கிறிஸ்தவ குணங்களை விருத்தி செய்வார்கள் என்று எவ்விதம் எதிர்பார்க்க முடியும்? கட்டுப்பாடுகளை அப்புறப்படுத்தி அஜாக்கிரதையான கேளிக்கைகளிலும் கவன சிதறல்களிலும் தீமையிலும் அமிழ்வதில் மாணவர்கள் இந்த படிப்பினால் தங்கள் மனங்கள் முன் வைக்கப்படுகிறவைகளை போன்றே செய்கிறார்கள். கிரேக்கம் மற்றும் லத்தீனை குறித்த அறிவு அவசியப்படுகிற அழைப்புகள் இருக்கின்றன. சிலர் இந்த மொழிகளை படிக்க வேண்டும். ஆனாலும் நடைமுறை பழக்கத்திற்கு அவசியமான அம்மொழிகளின் அறிவு சீரழிந்த சீரழிக்கிற நூல்களை படிக்காமலே பெறப்படலாம். கிரேக்க மற்றும் லத்தீன் அறிவு அநேகருக்கு அவசியமில்லை. சரீரம் மற்றும் மனதின் அனைத்து வல்லமைகளையும் சரியாக உபயோகிக்க போதிக்கிற பாடங்களுக்கு பின்னதாக வழக்கில் இல்லாத மொழிகளை குறித்த அறிவு இரண்டாவது இடத்தில் வைக்கப்படலாம். வாழ்க்கையின் நடைமுறை கடமைகளை பயிலுவதை நெகிழ்ந்து வழக்கில் இல்லாத மொழிகளிலோ அல்லது அப்படிப்பட்ட புத்தக அறிவிலோ பரிச்சயமாவதற்கு மாணவர்கள் தங்களுடைய நேரத்தை செலவிடுவது மதியீனம். பாடசாலையை விட்டு வெளியேறும் போது மாணவர்கள் தங்களோடு எதை எடுத்துச் செல்கிறார்கள்? அவர்கள் எங்கே போகிறார்கள்? அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு போதிக்க தங்களை தகுதிப்படுத்தும் அறிவு அவர்களிடம் இருக்கிறதா? மெய்யான தகப்பன்களும் தாய்களும் ஆவதற்கு அவர்கள் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்களா? ஞானமுள்ள பயிற்றுநர்களாக குடும்பத்தின் தலையாக அவர்களால் நிற்க முடியுமா? வாலிப ஆண்களையும் வாலிப பெண்களையும் கிறிஸ்துவை போன்று இருக்க நடத்துவதும் வாழ்க்கையின் பொறுப்புகளை சுமக்க அவர்களை பொறுத்துவதும் தங்கள் குடும்பங்களுக்கு தலையாக நிற்க அவர்களை தகுதிப்படுத்துவதுமே கல்வி என்னும் பெயரை பெற தகுதியான கல்வி. இப்படிப்பட்ட கல்வி அஞ்ஞான பாரம்பரியங்களை படிப்பதில் பெறப்படுவதில்லை. பரபரப்பான இலக்கியம். வாலிபர்களை துன்மார்க்கத்தில் பயிற்றுவித்து அழிவின் பாதையில் நடத்துகிற உணர்ச்சி பூர்வமான கதைகளால் இந்நாட்களில் பிரபலமாயிருக்கிற வெளியீடுகளில் அநேகமானவை நிரம்பியிருக்கின்றன. வயதில் குழந்தைகளாக இருக்கிறவர்கள் குற்றத்தை குறித்த அறிவில் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். படிக்கிற கதைகளால் அவர்கள் தீமைக்கு தூண்டப்படுகிறார்கள். குற்றம் செய்தும் தண்டனையை தவிர்ப்பதற்கு தாங்கள் என்ன செய்ய முடியும் என்று பார்க்க தங்களுடைய ஆசை தூண்டப்படும் வரைக்கும் விரிவாக்கப்பட்டிருந்த செய்கைகளை அவர்கள் தங்கள் கற்பனையில் செய்கிறார்கள். குழந்தைகள் மற்றும் வாலிபரின் சுறுசுறுப்பான மனங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த கற்பனை வெளிப்பாடுகளில் இருக்கும் பட காட்சிகள் நிஜமாயிருக்கின்றன. புரட்சிகள் கணிக்கப்பட்டு சட்டம் மற்றும் சுய கட்டுப்பாட்டின் தடைகள் அனைத்தையும் உடைக்கிற எல்லா முறைகளும் விவரிக்கப்படும் போது இப்படிப்பட்டவைகளின் ஆவியை அநேகர் பிடித்து கொள்கிறார்கள். கூடுமானால் உணர்ச்சி பூர்வமான எழுத்தாளர்கள் சித்தரித்திருப்பதை காட்டிலும் இன்னும் கேடான குற்றங்களை செய்ய அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட செல்வாக்குகளினால் சமுதாயம் சன்மார்க்கத்தை இழந்து வருகிறது. கேட்டின் விதைகள் பரவலாக விதைக்கப்படுகின்றன. விளைச்சலான குற்றத்தின் அறுவடையை குறித்து ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. காதல் கதைகள், அற்பமான மற்றும் உற்சாகமான கதைகள், இவைகள் வாசிக்கிறவருக்கு எவ்வளவும் குறைவான சாபமாக இல்லை. எழுத்தாளர் ஒரு சன்மார்க்க பாடத்தை போதிப்பதாக கூறலாம். தன்னுடைய படைப்பு முழுவதிலும் ஆவிக்குரிய உணர்வுகளை அவர் நடுவாக நெய்திருக்கலாம். ஆனாலும் பல வேளைகளில் அவைகளின் பின்னால் இருக்கிற மதியீனத்தையும் மதிப்பின்மையையும் மறைக்கவே அவைகள் உதவுகின்றன. நயப்படுத்தும் தவறுகள் நிறைந்த புத்தகங்களால் உலகம் நிரம்பி இருக்கிறது. வேதாகமம் தவறு என்று சொல்லுகிறதை வாலிபர்கள் சத்தியம் என்று பெற்று ஆத்மாவிற்கு அழிவுண்டாக்குகிற வஞ்சகங்களை நேசித்து பிடித்துக் கொள்கிறார்கள். சத்தியத்தை போதிக்கும் நோக்கத்திலோ அல்லது சில பெரிய தீமைகளை வெளிக்கொண்டு வரும் நோக்கத்திலோ எழுதப்பட்ட கற்பனை கதைகள் இருக்கின்றன. இவைகளில் சில நன்மை செய்திருக்கிற போதிலும் சொல்ல முடியாத தீமையையும் கொண்டு வந்திருக்கின்றன. விசேஷமாக வாலிபரிடம் முழுவதும் ஆபத்தான சிந்தனை ஓட்டங்களை அதிகரித்து கற்பனையை தூண்டக்கூடிய வாக்கியங்களையும் படங்களையும் அவைகள் கொண்டிருக்கின்றன. விவரிக்கப்பட்டிருக்கிற காட்சிகள் அவர்களுடைய சிந்தையில் மீண்டும் மீண்டும் வருகின்றன. அப்படிப்பட்ட வாசிப்புகள் மனதை உபயோகமற்றதாக்கி ஆவிக்குரிய செயல்பாட்டிற்கு அதை தகுதியற்றதாக்குகிறது. வேதாகமத்தின் மேலிருக்கும் வாஞ்சையை அது அழிக்கிறது. பரலோக காரியங்கள் சிந்தைகளில் இடம் பிடிப்பதில்லை. விவரிக்கப்பட்டிருக்கும் அசுத்தமான காட்சிகளில் மனம் தங்கும் போது உணர்வுகள் எழுப்பப்பட பாவத்தில் முடிகின்றது. அசுத்தத்தின் எந்த ஆலோசனையும் இல்லாதிருந்து சிறந்த கொள்கைகளை போதிக்கும் நோக்கம் மாத்திரம் கொண்டிருக்கிற கதைகள் கூட ஆபத்தானவையே. கதைக்காக மாத்திரம் அவசரமாகவும் மேலோட்டமாகவும் படிக்கிற பழக்கத்தை அது ஊக்கப்படுத்துகிறது. தொடர்பு படுத்தி தீவிரமாக சிந்திக்கிற வல்லமையை அது இவ்விதம் அழிக்க முனைகிறது. கடமை மற்றும் எதிர்காலத்தின் மாபெரும் பிரச்சனைகளை சிந்திக்க அது ஆத்மாவை தகுதியற்றதாக்குகிறது. கற்பனை கதைகளை படிப்பது வெறும் பொழுதுபோக்குகள் மேல் மாத்திரம் விருப்பத்தை வளர்த்து வாழ்க்கையின் நடைமுறை கடமைகள் மேல் ஒரு சுவையின்மையை உண்டாக்குகிறது. தூண்டக்கூடிய மயக்கும் வல்லமையினால் சில சமயங்களில் அது மன மற்றும் சரீர வியாதிகளுக்கு காரணமாகிறது. நெகிழப்பட்டு பரிதபிக்கப்படும் நிலையில் இருக்கும் பல்லொரு இல்லம், வாழ்நாள் முழுவதும் திறனற்றிருக்கும் பல்லொருவன், மனநிலை இல்லத்தில் இருக்கும் பல்லொருவன், இவ்வாறு ஆனதற்கு காரணம் கதைகள் படிக்கும் பழக்கமே. உணர்ச்சி பூர்வமான அல்லது மதிப்பற்ற புத்தகங்களை வெற்றி கொள்வதற்கு வாலிபர்களுக்கு மேன்மையான கற்பனை கதைகளை கொடுக்க வேண்டும் என்று பல வேளைகளில் வலியுறுத்தப்படுகின்றது. இது குடிகாரனை குணப்படுத்தும் முயற்சியில் சாராயம் அல்லது பிராந்திக்கு பதிலாக குறைவான போதையுள்ள கல், மது அல்லது புளித்த ஆப்பிள் சாறுகளை கொடுக்க முயற்சிப்பதை போன்று இருக்கிறது. இவைகளை உபயோகிப்பது பலமாக தூண்டும் பானங்கள் மேல் இருக்கிற பசியை தொடர்ச்சியாக வளர்க்கும். குடிப்பழக்கத்தில் இருப்பவனுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பும் இச்சையடக்கமுள்ள மனிதனுக்கு இருக்கிற ஒரே பாதுகாவலரும் அதிலிருந்து முற்றிலுமாக விலகுவதே. கட்டுக்கதைகள் மேல் பிரியப்படுகிறவர்களுக்கும் இதே சட்டம் பொருந்தும். முற்றிலும் அதிலிருந்து விலகுவதே அவர்களுடைய ஒரே பாதுகாப்பு. கட்டுக்கதைகளும் தேவதை கதைகளும் குழந்தைகளுக்கும் வாலிபருக்கும் கற்பிப்பதில் தேவதை கதைகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் புனை கதைகளுக்கும் அதிக இடம் கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட புத்தகங்கள் பள்ளிகளில் உபயோகிக்கப்பட்டு அவைகள் அநேக இல்லங்களில் இருக்கிறது. பொய்களால் நிரம்பியிருக்கிற புத்தகங்களை உபயோகிக்க கிறிஸ்தவ பெற்றோர் தங்கள் குழந்தைகளை எவ்விதம் அனுமதிக்க முடியும்? தங்கள் பெற்றோரின் போதனைகளுக்கு மிகவும் முரண்பட்டிருக்கிற கதைகளின் பொருளை பிள்ளைகள் கேட்கும் போது கதைகள் மெய்யானவை அல்ல என்று பதில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த பதில் அவைகளை உபயோகித்ததன் தீய விளைவுகளை அப்புறப்படுத்துவதில்லை. இந்த புத்தகங்களில் கொடுக்கப்படுகிற கருத்துக்கள் குழந்தைகளை தவறாக நடத்துகின்றன. அவைகள் வாழ்க்கையின் தவறான கண்ணோட்டத்தை கொடுத்து உண்மையற்றவைகளுக்கான ஒரு ஆசையை வளர்க்கின்றன. இந்த காலத்தில் அப்படிப்பட்ட புத்தகங்களை பரவலாக உபயோகிப்பது சாத்தானுடைய தந்திரமான கருவிகளில் ஒன்று. குணத்தை கட்டும் மாபெரும் வேலையிலிருந்து வாலிபர் மற்றும் வயதானோரின் மனங்களை திசை திருப்ப அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். உலகத்தை எந்த வஞ்சகங்களால் அவன் நிரப்பிக் கொண்டிருக்கிறானோ அந்த ஆத்மாவை அழிக்கும் வஞ்சகங்கள் நம்முடைய குழந்தைகளையும் வாலிபரையும் அடித்து கொண்டு போக வேண்டும் என்பது அவன் நோக்கம். எனவே தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவர்களுடைய மனங்களை திருப்ப முயற்சித்து இவ்விதம் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிற சத்தியங்களை குறித்த அறிவை பெறாதபடி அவர்களை தடுக்கிறான். சத்தியத்தை தவறாக கொடுக்கிற புத்தகங்கள் ஒருபோதும் வாலிபர் மற்றும் குழந்தைகளின் கரங்களில் வைக்கப்படக்கூடாது. கல்வியை பெறுவதில் பாவத்தின் விதைகளாக இருக்கும் கருத்துக்களை நம்முடைய குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டாம். முதிர்ந்த மனமுடையவர்கள் இத்தகைய புத்தகங்களோடு தொடர்பு ஏதும் இல்லாத இருப்பினும் அதிக பாதுகாப்பாயிருப்பர். சரியானதற்கான அவர்களுடைய உதாரணமும் செல்வாக்கும் வாலிபரை சோதனையிலிருந்து பாதுகாப்பதை இலகுவாக்கும். மெய்யானதும் தெய்வீகமானதும் நமக்கு ஏராளமாய் இருக்கிறது. அறிவின் மேல் தாகமாய் இருக்கிறவர்கள் கெட்டுப்போன சுனைகளுக்கு போக வேண்டியதில்லை. ஆண்டவர், உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் ஆலோசனையையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்துக் கொள்ளும்படிக்கும் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 22:17-21, சங்கீதம் 78:5-6-7, நீதிமொழிகள் 10:22 என்று கூறுகிறார். கிறிஸ்துவின் போதனை. இவ்விதமே கிறிஸ்துவும் சுவிசேஷத்தில் சத்தியத்தின் கொள்கைகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய போதனையில் தேவ சிங்காசனத்திலிருந்து பாய்ந்து வரும் தூய்மையான ஓடையிலிருந்து நாம் பருகலாம். இதற்கு முன் வெளிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வெளிப்பாட்டையும் மிஞ்சும் அறிவை கிறிஸ்து மனிதருக்கு கொடுத்து மற்ற அனைத்து கண்டுபிடிப்புகளையும் பின்னணியில் வைத்திருக்க கூடும். அவர் ரகசியத்தை அடுத்து ரகசியத்தை திறந்திருக்க கூடும். காலத்தின் முடிவு வரைக்கும் அடுத்தடுத்த தலைமுறைகளின் தீவிரமும் ஊக்கமுமான சிந்தனைகளை இந்த ஆச்சரியமான வெளிப்பாடுகளில் மையப்படுத்தி இருக்க கூடும். ஆனால் இரட்சிப்பின் அறிவியலை போதிப்பதை விடுத்து ஒரு நொடியையும் வேறு எதிலும் செலவிட அவர் மனதில்லாதிருந்தார். அவருடைய நேரமும் அவருடைய மனத்திறன்களும் அவருடைய வாழ்க்கைதானும் மனித ஆத்துமாக்களின் இரட்சிப்பிற்காகவே உபயோகிக்கப்பட்டது. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே அவர் வந்தார். அவர் தமது நோக்கத்திலிருந்து திரும்ப மாட்டார். தம்மை திசை திருப்ப அவர் எது ஒன்றையும் அனுமதிக்கவில்லை. உபயோகப்படுத்தக்கூடிய அறிவை மாத்திரமே கிறிஸ்து கொடுத்தார். நடைமுறை வாழ்க்கையில் அவர்களுடைய சொந்த நிலையின் தேவைகளுக்கு உட்பட்டதாகவே அவர் மக்களுக்கு போதித்தவைகள் இருந்தன. துருவக்கூடிய கேள்விகளோடு அவர்களை அவரிடம் நடத்தின தெரிந்து கொள்ளும் ஆசையை அவர் திருப்திப்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட கேள்விகளையெல்லாம் பவித்திரமான ஊக்கமான முக்கிய மன்றாட்டுகளின் சந்தர்ப்பமாக அவர் மாற்றினார். அறிவின் விருட்சத்திலிருந்து பறிக்க ஆவலோடு இருந்தவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் கொடுத்தார். தேவனிடம் நடத்துகிற வழியை தவிர மற்ற எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருந்ததை அவர்கள் கண்டார்கள். நித்திய வாழ்க்கையின் ஊற்றை தவிர மற்ற அனைத்து ஊற்றுகளும் முத்திரையிடப்பட்டிருந்தன. அவர்கள் சொல்கிறார்கள் அல்லது அவ்விதம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று தொடர்ச்சியாக திரும்ப சொல்லப்பட்டவைகளால் மனங்கள் கெடுக்கப்படும் என்ற காரணத்தால் தமது நாட்களிலிருந்த ரபிமார்களின் பள்ளிகளுக்கு செல்ல நம்முடைய இரட்சகர் எவரையும் உற்சாகப்படுத்தவில்லை. உன்னதமான நிச்சயமான ஞானம் நம்மிடம் இருக்க மனிதனுடைய நிலையற்ற வார்த்தைகளை உயர்ந்த ஞானமாக நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நித்திய காரியங்களை குறித்து நான் கண்டதும் மனுக்குலத்தின் பலவீனத்தை குறித்து நான் கண்டதும் என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்து என் வேலையை பாதித்திருக்கிறது. மனிதனை புகழக்கூடிய அல்லது பெருமைப்படுத்தக்கூடிய எதையும் நான் காணவில்லை. உலக ஞானிகள் மற்றும் பெரிய மனிதர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களின் கருத்துக்கள் நம்பப்பட்டு உயர்த்தப்பட எந்த காரணத்தையும் நான் காணவில்லை. தெய்வீக வெளிப்பாடுகளால் பிரகாசிக்கப்படாதவர்கள் தேவனுடைய திட்டங்களையும் வழிகளையும் குறித்து சரியான கருத்துக்களை எவ்விதம் பெற்றிருக்க முடியும்? அவர்கள் ஒன்று அவரை முற்றிலுமாக மறுதளித்து அவர் இருப்பதையே புறக்கணிக்கலாம், அல்லது தங்களுடைய முடிவுள்ள புரிந்து கொள்ளுதல்களால் அவருடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடலாம். வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரால் போதிக்கப்பட ஆகாய விரிவிலே நட்சத்திரங்களை அவைகளின் வரிசையில் நிறுத்தி தங்கள் வேலையை செய்ய சூரியனையும் சந்திரனையும் நியமித்தவரால் போதிக்கப்பட நாம் தெரிந்து கொள்ளலாம். தங்களுடைய மன வல்லமைகளின் மிக உயர்ந்த வளர்ச்சியை அடைய வேண்டும் என்று வாலிபர்கள் உணர்வது சரியே. தேவன் எல்லை குறித்திராத கல்வியை நாம் கட்டுப்படுத்த மாட்டோம். ஆனால் தேவனுக்கு கனம் உண்டாகவும் மனிதருக்கு நன்மை உண்டாகவும் உபயோகிக்கப்படாத போது நம்முடைய சாதனைகளால் ஒரு பலனும் இராது. தீவிர செயல்பாட்டை கோரி நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரப்படாத படிப்புகளால் நம்முடைய மனங்களை நிரப்புவது நல்லதல்ல. அப்படிப்பட்ட கல்வி மாணவருக்கு நஷ்டமாயிருக்கும். தனது பொறுப்புகளை நிறைவேற்றவும் தன்னை உபயோகத்திற்கு பொருத்தவும் பலன் கொடுக்கிற கல்வியின் மேலிருக்கிற ஆசையையும் விருப்பத்தையும் இப்படிப்பட்ட படிப்புகள் குறைக்கின்றன. வெறும் கோட்பாடுகளை எவ்வளவு படித்தாலும் நடைமுறை பயிற்சி அது எல்லாவற்றையும் விட மதிப்பானது. அறிவை பெற்றிருப்பது கூட போதுமானதல்ல, அதை சரியான முறையில் உபயோகிக்கும் திறமை நமக்கு இருக்க வேண்டும். உபயோகமில்லாத கல்விக்காக அநேகர் செலவழிக்கிற நேரமும் பணமும் படிப்பும் மனிதரை நடைமுறை ஆண்களாகவும் பெண்களாகவும் உருவாக்கி வாழ்க்கையின் பொறுப்புகளில் பொருத்துகிற கல்வியை பெறும்படி அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கல்விதான் மிக உயர்ந்த மதிப்புள்ளது. மனதையும் ஆத்மாவையும் பலப்படுத்தி மேன்மையான ஆண்களையும் பெண்களையும் உண்டாக்குகிற அறிவுதான் நமக்கு தேவை. புத்தக படிப்பை காட்டிலும் இருதய கல்விதான் மிக அதிக முக்கியமானது. நாம் வசிக்கிற உலகத்தை குறித்த அறிவு நல்லதும் அவசியமானதும் தான். ஆனால் நித்தியத்தை நம்முடைய கவனத்திலிருந்து விட்டுவிடுவோமானால் ஒருபோதும் மீண்டு வரக்கூடாத தோல்வியை நாம் அடைவோம். ஒரு மாணவன் தன்னுடைய அனைத்து வல்லமைகளையும் அறிவை அடைவதற்கு அர்ப்பணிக்கலாம். ஆனால் தேவனை குறித்த அறிவு அவனுக்கு இல்லாத போது தன்னுடைய சொந்த சரீரத்தை ஆட்சி செய்கிற சட்டங்களுக்கு அவன் கீழ்ப்படியாத போது அவன் தன்னைத்தானே அழித்து விடுவான். தவறான பழக்கங்களால் சுயத்தை போற்றும் வல்லமையை அவன் இழக்கிறான். சுய கட்டுப்பாட்டை அவன் இழக்கிறான். அவனை குறித்து மிக ஆழமான காரியங்களை குறித்து அவனால் சரியாக நிதானிக்க முடியாது. தன்னுடைய மனதையும் சரீரத்தையும் நடத்துவதில் அவன் அசட்டையாகவும் பகுத்தறிவற்றவனாகவும் இருக்கிறான். சரியான கொள்கைகளை விருத்தி செய்ய நிகழ்ந்ததில் இந்த உலகத்திற்கும் வரவிருக்கும் உலகத்திற்குமாக அவன் அழிக்கப்படுகிறான். வாலிபர்கள் தங்கள் சொந்த பலவீனங்களை புரிந்து கொள்வார்களெனில் தேவனில் தங்கள் பலத்தை கண்டடைவார்கள். அவரால் போதிக்கப்பட நாடுவார்களெனில் அவருடைய ஞானத்தில் அவர்கள் ஞானிகளாவார்கள். அவர்களுடைய வாழ்க்கைகள் உலகத்திற்கு ஆசீர்வாதங்களின் கனிகளாக இருக்கும். ஆனால் தங்களுடைய மனங்களை வெறுமனே உலக மற்றும் யூகங்களின் படிப்பிற்கு கொடுப்பார்களெனில், இவ்விதம் தேவனை விட்டு பிரிவார்களெனில், வாழ்க்கையை ஐஸ்வர்யமாக்குகிற அனைத்தையும் அவர்கள் இழப்பார்கள். இரட்சகர்